நாமோ அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் நுகர்ந்த பின் நம் உடலின் வலு கொண்டு நமது மூதாதையுடைய உணர்வுகள் நம் உடலில் உண்டு. அதன் வலு கொண்டு அந்த ஆன்மாக்கள் உடலை விட்டு பிரிந்து சென்றிருந்தால் அவர்களை இவ்வாறு நாம் எண்ணுவோம் என்றால் அந்த ஆன்மாவை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்யும் போது அந்த சப்தரிஷி மண்டலங்களின் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் இந்த ஆன்மாவில் படரும் போது தங்கத்தில் திரவகத்தை ஊற்றினால் எவ்வாறு செம்பும் பித்தளையும் கரைந்து விடுகின்றதோ இதை போல அங்கே கரைத்து விடுகின்றது. இந்த உடலில் வாழ்ந்த உணவின் ஒளி அலைகள் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் துருவ நட்சத்திரம் உருவாக்கும் உணவினை உணவாக எடுத்து அதன் ஈர்ப்பு வட்டத்தில் அது வளர தொடங்குகின்றது. ஆகவே அங்கே கரைக்கப்படும் போது இந்த நேரம் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அங்கு வரும்போது இந்த உடலிருந்து பிரிந்து வந்த அந்த உணர்வினை சூரியன் கவர்ந்து சென்று விடுகின்றது. அப்போது இந்த மனித உடல் இந்த உணர்வுகள் அங்கே கரைத்தார் அந்த உயிரான்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அது வாழத் தொடங்கும். நாம் அந்த ஆன்மாக்களை விண்செலுத்தினால் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் சப்தரிஷி மண்டலங்களின் அந்த உணர்வை நாம் எளிதில் ஏங்கி பெற்று நமக்குள் தீமைகளை அகற்ற உதவும். அவர்களும் தரவியில்லா நிலை அடைகின்றனர். பின் அந்த உணர்வின் தன்மை நாம் வரிசைப்படுத்தி நம் குடும்பத்தில் இதை போன்று எண்ணி இயங்க நேர்ந்தால் நாம் எழுதி பெற்று நம் குடும்பத்தில் உள்ள பல சிக்கல்களையும் நீக்கலாம். நாம் அறியாது சேர்ந்த தீய வினைகளை அல்லது சாப வினைகளை நீக்கலாம். சாப வினைகள் என்பது உதாரணமாக நமக்கு ஒருவர் சாபம் இடுவதும் ஒன்று, பிறருக்கு சாபம் இடுவது உணர்வுகளை இன்னியாசமாக பெறுவோம் குடும்பம் இப்படி ஆகும் என்று எத்தனையோ வகையான சாபங்கள் உண்டு. அத்தகைய சாபம் அவர்கள் மற்றவர்கள் கொடுக்கும் போது நாம் வேடிக்கை பார்த்தாலும் நமது கண்ணின் கருவிழி அந்த சாபமிடும் மனிதனின் உணர்வை நமக்குள் பதிவாக்கி அந்த உடலை நமக்குள் ஊழ்வனை என்ற வித்தாக பதிவாக்கி விடுகின்றது. பின் அவர் உடலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது அவர் எத்தகைய சாபத்தின் உணர்ச்சி வெளிப்படுத்தினாரோ அந்த உணர்வின் தன் உயிரான நமது ஈசன் உணர்த்தினாலும் உணர்வின் தன்மை கருவாக நம் இரத்தத்தில் கலக்க கருவாக்கி இரத்தத்தில் கலக்க செய்து வருகின்றது. இது இப்படி பேசினானே இப்படி பேசினானே இப்படி பேசினானே என்ற நிலையில் நான் எண்ணும் போது கோழி அடைக்காப்பது போன்று அந்த உணர்வின் சாபாலையின் உணர்வின் அணுக்கள் நமக்குள் விளையத் தொடங்கியிருந்தது. ஆனால் நாம் தவறு செய்யவில்லை. அவர் செய்யும் தவறினை உணர்த்துகின்றது கண்ணின் கருவெளி பதிவாக்கி அதனின்று வரும் காந்த புலனை நமது கண்ணின் காந்த புலன் அவனின்று வெளிப்படும் உணர்வுகள் அவர் வெளிப்படும் உணர்வை பரமாத்மாவாக மாறுகின்றது. நமது கண்ணின் காந்த புலனான சத்தியபாமா நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது. உயிருடன் அது உணரச் செய்யப்படும் போது உண்மையின் உணர்வை நம்மை அறிய செய்கின்றது. சத்தியபாமான உண்மை உணரச் செய்கின்ற உடலாக அது உருவாக்கும் சக்தியாக அதை மாற்றி விடுகின்றது. ஆகவே எதனை உருவாக்குகின்றதோ அதை மீண்டும் நாம் எண்ணும் போது அதே உணர்வின் தன்னை நுகர்கின்றது. ஆனால் அணுவாகிவிட்டால் அது உணர்ச்சி உண்டி நம் உயிருடன் அந்த உணர்ச்சிகளை தூண்டி கண்வெளி மீண்டும் அதை கவர்ந்து நம் ஆன்மாவில் சேர்க்கப்பட்டு நுகரப்பட்டு அந்த உணர்வின் தன்மையை நம் எண்ணங்களாக செயல்பட தொடங்கிவிடுகின்றது. இதை போன்ற இயற்கையின் வீதிகள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாம் மூதாதைகளை இவ்வாறு நாம் குலதெய்வங்களை நாம் வின் செலுத்த வேண்டும். இப்போது சாங்கிய சாஸ்திரப்படி நம் மூதாதைகளான ஆன்மாக்கள் இறந்து விட்டால் அது பிண்டமைத்து அல்லது புதைத்த நிலையில் கொண்டு பிண்டங்களை செய்து அதற்கு வேண்டிய சாங்கியங்களை செய்து அவருடைய பாவ நிலைகள் இந்த தண்ணீர் கரைத்து விட்டால் கடலில் கரைந்து பாவங்கள் போய்விடும் என்றெல்லாம் சாங்கிய சாஸ்திரங்களே ஆக அந்த சாங்கிய சாஸ்திரத்தை செய்து கொண்ட பின் நாம் வீடு வந்தால் என்ன செய்கின்றோம்? சிலர் கணபோமம் செய்கின்றனர். அந்த ஓமத்தை செய்துவிட்டு விநாயகர் கோயிலில் தலைமகன் மாவிளக்கெடுத்து நெய் தீபம் இட்டு அணையா விளக்காக கொண்டு விநாயகர் ஆலயத்தில் சென்று அந்த தீபத்தை ஏற்றி அர்ச்சனை செய்தால் அவர் மோட்சம் செல்லுகிறார் என்று சாங்கிய சாஸ்திரங்கள் செய்கின்றன. ஆகவே நாம் இந்த ஆன்மாவை நாம விண்செலுத்தும் ஞானிகள் கூறிய வழிப்படி. ஆனால் இத்தகைய யாக அந்த அந்த ஆன்மாக்களை அது தீபத்தை வைத்து அர்ஜுனையோ அபிஷேகமே செய்துவிட்டால் மோட்ச தீபம் என்று இப்போ சாங்கி சாக்கிய சாஸ்திரத்தில் அவர் மோட்சம் அடைந்து விட்டார் என்ற நம்பிக்கை ஊட்டுகின்றனர். ஆனாலும் அமாவாசை என்று அதாவது சூரியனின் காந்தப்புலனில் இல்லாத காலத்தில் இயக்க சக்தி தனிவாக இருக்கும். இந்த காலங்களில் பிதர்களுக்கு அன்னமிடுவதென்று அவர்கள் உணவாக உட்கொண்ட உணவுகளை வைத்து அல்லது அவர்களுடைய படங்களை வைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர் என்னென்ன உணவுகள் சாப்பிட்டார்களோ அதை நினைவில் கொண்டு வருகின்றனர். ஏன்னா அவர்கள் நமக்கு உணவு கொடுத்தால் அதுக்கு பதிலாக போனவர் கூட அவர் பேரால உணவு சமைத்து சாப்பிடுகிறோம் என்று இவ்வாறு எண்ணும் போது அவருடைய உணவின் உடல் தான் நாம். ஆக அவர் உடல்ல எத்தகைய நோயின் தன்மை வெளிப்படுத்தி அதன் நிலையில் வாழ்ந்த காலத்தில் எந்த தெய்வத்தை வணங்கி எதன் எதன் உணர்வு கொண்டாரோ அதன் வெளி அந்த ஆன்மாக்கள் சென்று விடுகின்றது. அந்த ஆன்மாவாக பரமாத்மாவில அது பரவி இருக்கின்றது. ஆனால் நாம் இங்கே அவரை அழைப்போம், நம்ம வீட்டு வாசப்படியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து சென்று விடுவார்கள் மந்திரவாதிகள். ஏனென்றால் அதர்ண வேதத்தின் உணர்வினை அறிந்தவர்கள் அந்த பாட நிலையை கொண்டு இதனை செய்வர். இவ்வாறு அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு அந்த அமாவாசை என்றுதான் இடுகாடோ அல்லது சுடுகாடோ இவைகளில் அவைகளை வைத்து மந்திரங்களை ஓடுவர். ஆக எந்தெந்த பக்தியில் நாம் இருந்தோமோ நாம் வாழ்ந்த காலத்தில் தெய்வத்திற்கு இந்த மந்திரம் இதை இதன் நல்வழிக்கு இந்த மந்திரம் இப்படியெல்லாம் நாம் சொல்லியிருப்போம். அவர் உடலில் பட்டிருக்கும் அந்த உணர்வின் தன்மை இங்கே படர்ந்திருக்கும். ஆக அவருடைய தந்தையார் உடலில் அந்த உணர்வின் தன்மை இங்கே மண்ணிலே பதிந்திருக்கும். இதை எடுத்து அதுக்கு வேண்டிய முறைப்படுத்தி செய்து இந்த மந்திரத்தை ஓதினார். நம் குடும்பத்தில் தாய் தந்தையை அழைப்போம், அந்த உணர்வுற பொழும்போது இவர் வலுகொண்ட அதற்கு வேண்டிய சாங்கிய முறைப்படி அந்த அதர்வண வேதத்தின் சட்டப்படி அவர்கள் ஓதினார்கள் என்றால் இந்த ஆன்மாவை அவர்கள் கைவல்யப்படுத்திக் கொள்வார். அந்த கைவல்யப்படுத்தி இந்த மந்திரவாதியுடைய நிலைகளோ சில கருவில் வளரப்படும் போது வளர்ச்சி என்ற நிலைகள் அது வெளிவரும் பிண்டங்களை எடுத்துக்கொள்வர். அதில் இந்த மண்ணின் தன்மையை அங்கே பதிய செய்து இந்த உணர்வின் தன்மை செயலாக்கப்படும் போது அந்த பிண்டத்தில் இருந்து வெளிவேறிய அந்த உயிரான்மாவை கவர்ந்துவிடும். அந்த உயிரான்மா அந்த கருவில் வந்துவிடும். இந்த உணர்வின் உணர்வலைகளில் வந்துவிடும். ஏனென்றால் இந்த மனிதன் உணர்வு அதில் இயக்கப்பட்டு அந்த உயிரை இழுக்கப்பட்டு இந்த உணர்வின் அது இணைக்கப்பட்டு அதற்கென்ற அரண வேதத்தில் தூயபடி அந்த கருவினை சிலை செயலாக்குவார்கள். அதைத்தான் இன்று குட்டிச்சாத்தான் என்று வில்லி சூன்யம் ஏவல் என்ற நிலைகளும் ஒரு பொருளை வரவழைப்பதும் இதே போன்ற செயல்களுக்கு அது ஆக்கச்சக்தியாக மாற்றுகின்றான். தீவினை செய்வதற்கும் உதவும். ஒரு பொருளின் தன்மையை இது கவர்ந்து வரும். எனது குருநாதர் சொல்வார், இசப்படி இல்லை என்றும். இதனை வைத்து நாம் செயல்படுத்தும் போது எந்த மந்திரத்தை சொல்லி இவன் வாழ்ந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்தானோ அவன் மடிந்த பின் இதே உணர்வை எடுத்தால் அவனும் கைவல்யமாகிவிடான். இது சாகாக்கலையாக மாறி மனிதனுக்கு வந்த தீய நிலைகள் மீண்டும் தீயதை நிலைகளை மாற்றிக் கொண்டிருக்கும். அதுக்கு வேண்டிய உபகரணங்கள் சிலவற்றை வைக்கும் போது அதே உபகரணத்தை வைத்து மீண்டும் அழைத்தார்கள் என்றால் அந்த செயல்களை அது செயலாகும். ஏனென்றால் அதை நான் சொல்ல விரும்பவில்லை. இதே போன்ற சில செயல்கள் நடப்பதுதான் பில்லி சூன்யம் என்றும் ஏவல் என்றும். ஏவலில் நல்லது சொல்லி நல்ல உணர்வினை பிரித்து ஏவல் பண்ணால் சில உடல் உள்ள தீமைகள் போகும். ஆனால் அது சிறிது காலமே நிலைக்கு முழுமையாக செல்லாது. இதை போன்ற சில கலைகள்தான் இந்த உலகம் முழுதுக்கும் நடைபெறுகின்றது. இது ஆண்டவன் அருள் என்றும் கூறுகின்றனர். இதே போலதான் மனிதனுக்குள் மனிதன் உருவான அந்த உணர்வின் தன்மை நாம் செயலுக்கு வந்துவிடுகின்றோம். இப்போது மனிதனின் உடலில் விளைந்த உணர்வின் தன்மை ஒரு மாட்டின் நிலையில் நாம் உற்று பார்க்க செய்த அந்த உணர்வின் தன்மை நாம் பதிந்துவிட்டால் அந்த மாடு இறந்தால் அதனுடைய உயிரான்மா நம்ம உடலுக்குள் வந்துவிடும். இதே போல மனித உணர்வு விளையச் செய்த அந்த உணர்வினை எலியின் உணர்வுக்குள் ஓதப்பட்டு அதன் உணர்வின் அறிவாக எலியையும் இயக்கச் செய்கின்றான், குருவியும் இயக்கச் செய்கின்றான், புறாக்களையும் மற்ற கிளிகளையும் உருவாக்குகின்றான். ஏனென்றால் கருவின் உணர்வை மனிதன் உணர்வை தழுவி அதன் உணர்வுகளை ஒளியாக்கப்படும் போது உற்று நோக்கினார் இவன் ஏவி ஏவல் அங்கு இயக்கப்பட்டு சில வேலைகளை செய்யும். இவன் குறித்து ஒளியை எதை எண்ணுகின்றானோ அது பிடித்தோடும். ஆகவே இது குருவி ஜோசியம் என்று இப்படி சில கருநிலைகளை செயல்பட்டு வருகின்றோம். நமக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று நாமும் உட்கார்ந்து கேட்கின்றோம். ஏனென்றால் இத்தகைய தீய வினைகள் நாம் சிக்கின்ற நாம் அடிக்கடி இதனை உணர்வு எவர் நுகர்கின்றனரோ நாம் அடைந்த பின் இதை வரைகளைத்தான் நாம் சிக்க நேரமே தவிர நமது உணர்வுகள் மாறுவதும் மீண்டும் இந்த உயிர் சிலது காலங்களில் நாம் தேளாகவோ பாம்பாகவோ மற்ற நிலையாகத்தான் பெற உருவாக்க நேரம் நமது உயிர் உருவாக்கிவிடும். மீண்டும் நாம் நரகலோகத்திற்கே வந்து விடுகின்றோம். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபடுதல் வேண்டும். இந்த உதாரணமாக ஜோசியம் ஜாதகம் என்ற நிலைகள் நீங்கள் பார்க்கின்றீர்கள். இது ஒரு சமயம் நான் சுற்றுப்பயணம் வந்து கொண்டிருக்கும் போது நண்பர் ஒருவரிடம், அவர் நண்பர் நமக்குள் பழகியிருந்தார், அவர் சினிமா தியேட்டரும் உண்டு, ஆனால் அவர் உடல் அவர் குடும்பத்தில் அதாவது ஏர் சிங்கி இறங்கு சிங்கின்ற விவசாயம் நல்ல பயிர் வரும், பின் அதில் ஒண்ணுமே வழங்கியிருக்கார். அவர் தென்னாட்டேற்று ரைஸ் மில்லும் எத்தனையோ வைத்திருந்தார், அவை அனைத்தும் ஓடும் காசு இருக்காது, ஆக மூடியே கிடந்தது. இப்படி அவர் முயற்சி எடுத்து எத்தனையோ செய்து பார்த்திருக்கிறார், முடியவில்லை. அப்போதான் நான் மூகாம்பைகள் அது தியானம் இருந்துட்டு எந்த முகாம்பியை கடந்து தபவனம் என்று ஒன்று மூடு கொடசாச்சிரியன் அதை கடந்து சென்று அங்கே நாங்கள் 5-6 வருடம் அங்கே இருப்பது உண்டு. அடிக்கடி இங்கே வந்து சென்றாலும் மீண்டும் அங்கே போய் இந்த தியானத்தை மேற்கொள்ளும். ஆதிசங்கருடைய இயக்கமும் கோலமா மகிழ்ச்சி அவர் பெற்ற நிலையும் அங்கே எப்படி இந்த உணர்வு இருக்கிறது என்ற நிலையும் அதை அறிவதற்கு அந்த உணர்வின் தன்மை அறிவதற்காக அந்த தவச்சிற்கு சென்றிருந்தது. அப்போ இந்த நண்பர் என்கிட்ட வந்து கேட்டு நீங்க இந்த மாதிரி செய்யுங்க என்று சொன்ன பின் அவர் வீடுகளில் புதைத்து வச்சிருந்த சில இதுகள் எல்லாம் வெளிவந்து விட்டது. வந்தப்பின் அந்த எனக்கு தபால் எழுதியிருந்தார், பூரா எடுத்துட்டோம், தன்னால எப்படி வந்ததுன்னு தெரியல. எனக்கு அந்த உணர்வு தோன்றியது பூரா எடுத்துட்டேன். இதுதான் தீபாவளி அன்னைக்கு சினிமா இன்னைக்கு தியேட்டர் ஓபன் பண்ண போறேன், அந்த சமயம் சாமி வரணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நான் அங்கிருந்து முகாம்பிகளிருந்து பன்னாரியிலிருந்து கேம்ப் போட்டிருந்தேன். அங்க தங்கி இருக்கும்போது இது என்ன நடக்குதுன்னு பார்த்து, அதுக்கப்புறம் தீபாவளி மத்தியானம் 2 மணிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி, நீங்க படம் ஓட்டுறாங்க, படம் ஓட்டினா சத்தம் இருக்காது, சவுண்ட் இருந்தா படம் தெரியாது, டிக்கெட் ஃபுல்லா கொடுத்துருக்குறாங்க, ஆனா படம் ஓட மாட்டேங்க, இருக்கிறவங்களும் பொறுமையா வந்து தேட்டர் கல்ல அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்ச காசக்கூடியது இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்குது. அப்புறம் நான் நேரா வந்தேன். அவர் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சாமி வருவாரு, வந்த தேட்டருக்குள்ள விட்டுருங்க, இல்லைன்னு என்ன கூப்பிடுங்க. நான் போன உடனே தேட்டருக்குள்ள போய் உட்காந்துட்டேன். உட்கார்ந்த உடனே படம் பாட்டுக்கு தாராளமா ஓடு, நல்லா ஓடுன உடனே ஒழுங்கடிச்சு ஓடி வந்திருக்கேன். அவர் வந்த உடனே யாராவது இந்த மாதிரி வந்தாங்களா, நாமங்க சாமி உள்ளுக்கு போய் உட்காந்துருக்காங்க. அப்புறம் உள்ளுக்கு வந்த படம் முழுவதுக்கும் பாக்குற வரையிலும் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் அடிக்கடி அவர் படிச்சு, இவர் நட்சத்திரம், இவர் பேரு, இவருடைய பூர்வ புண்ணியம், ஏதாவது வழிங்கிறவர்களே சொல்லால் இங்க பதிவு செய்திருக்கிறார். அதனால் இவரும் தேட்டர் வச்சிருக்காரு, இவருக்கு ஆகாதவர்கள், இவர் ஜோசியம் பாக்குறாரு, இவருக்கு ஆகாதவர் அவரைத்தான் அந்த குறிப்பை எடுத்து இது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி இதே ஜோசியக்காரு அவருக்கு சாதகமா கொஞ்சம் காசை வாங்கிட்டு இவருடைய தேட்டரவே சூரியமாக்கவும் இவருடைய விவசாயத்தை நாசியாக்கவும் இதெல்லாம் சூரியன் ஏவல் பண்றது இதெல்லாம் செய்து வச்சுட்டாங்க. அதுக்கு அவருக்கு துட்டு கிடைக்குது. ஆனாலும் அவர் அந்த தேசியக்காரு ஜாதகம் பாக்குற மாதிரிதான் நல்லா பேரும் புகழும் புதியத்தான் வச்சு நீங்க நினைச்சதெல்லாம் சொல்றது இதெல்லாம் சொல்லணும் இல்லை. ஆக பெரிய ஜோசிக்கிறாரு, ஜாதகம் நல்லா பாக்குறாரு, ஜாதகம் தெளிவா சொல்றாரு. ஜாதகம் பாக்குறதுல இப்படி எல்லாம் சில வேலைகள் உண்டு. அந்த கருவித்தைகளை பார்த்து ஜாதகத்தை பார்க்கிறோம். ஏன்னா அது அனுபவத்தில் உங்களை சொல்றேன். ஏன்னா ஜாதகம் பாக்குறவங்க எத்தனை பேர் கெட்டிருக்காங்க, ஜாதகம் பார்த்து எத்தனை பேர் குணம்னு தொலைஞ்சிருக்கு, அந்த நம்பிக்கையில எத்தனை பேர் தன்னை இழந்து எத்தனை பேர் அவதிப்பட்டிருக்காங்க, அவங்கவுங்க அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஏதோ 1001-2 தப்பி தவறி நடந்திருக்கும் நல்லது. ஆனால் இந்த மாதிரி அங்க போன ஒரு படு அவருடைய நண்பர் வீட்டுக்கு அங்க வந்திருக்காரு. வந்த உடனே அங்க நான் போவேன். நான் அந்த சமயத்தெல்லாம் வெளியில் வரப்போகும்போது என்னுடைய உண்மையை சொல்ல மாட்டேன், சாமியார்னு சொல்றதில்லை. அரசியலை பற்றி நிறைய பேசு, அதை தவிர வேற எங்கேயும் வெளியே சொல்ல மாட்டேன். அரசியலை பற்றி ரொம்ப கடுமையா பேசிட்டு, ஆனா பிறருக்கு நான் அந்த சாமிங்கிற நிலையும் தெரியாது. ஆனால் இவர் வந்து அந்த சாமிங்கிற வகையில தேட்டர்ல சொன்னதுதான் தெரியும். அதே சமயத்துல அவருடைய நண்பர் வந்து அந்த ஜோசியக்காரர் சொல்றாரு, இப்ப எனக்கு வீடு போறதுக்கு கண் தெரிய மாட்டேங்க, இந்த பக்கம்தான் எனக்கு வர்றது கண் தெரியுது. என்னன்னு கேட்டாரு. நான் என்னென்ன தவறெல்லாம் செய்திருக்கிறேன், அவர் கெடுதல் செய்தேன், அவர் தன்னால் வெளிப்படுத்துறார். இந்த மாதிரி ஒரு சாமியார் உட்கார்ந்து, எங்க எந்த சாமியார் இருக்கீங்க, இல்ல உங்க கடை கூட அவர் அடிக்கடி வந்திருக்காரு, நான் கூட உங்க கடையில வந்து பேசிட்டு இருந்த பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஆனா அதை சொல்லிட்டு அப்படியா, சரி போய் பார்க்கலான்னு இந்த பக்கம்தான் வர்றாரு, அந்த பக்கம் போனா கண்டு என்ன. அப்புறம் அங்கிருந்து வந்த உடனே இந்த சாமியத்தை நான் பார்த்து மன்னிப்பு கேட்கணும், நான் காசை வாங்கி இத்தனை துரோகம் செய்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர்கிட்ட சொன்னவொடனே கூப்பிட்டு வந்தாங்க, நான் தேட்டருக்குள்ள உட்காந்துருக்கேன். வந்தார், வந்த உடனே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, இந்த மாதிரி நான் பாவங்கள் நிறைய செய்தேன், நான் ஜாதகம் பார்த்ததோடு மட்டும் இல்லாத என் கணவனுடைய ஆசைகள் ஒருவருக்கொருவர் அங்க போய் கேட்டு அவங்களுக்கு இதை செய்து அதுக்கு வேண்டிய தீயவினைகளை செய்தேன், அது இப்போ எனக்கு இந்த பக்கம் போறது கண் தெரிய மாட்டேங்க, எனக்கு இந்த மாதிரி அப்பதான் அவர் செய்த உணர்வின் தன்மை அவர் கொடுத்த அதை ஓட அந்த உணர்வுகள் வெளிவந்த பின் எல்லாத்தையும் சொன்னார். என்னை மன்னிச்சிருந்து இனிமேல் இந்த பாவசைகளை செயல்படுத்த மாட்டேன் அப்படின்னு கேட்டார். சரின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணு, இனிமே யாருக்கும் இந்த தீங்கை செய்யாத, ஜாதகத்தை தொடாத. நீ ஜாதகத்தை தொட்டேன்னா மீண்டும் இந்த காசு ஆசைதான் வரும். ஏன்னா ஜாதகக்காரி யாராகிட்ட போறான்னு ஆகாதவங்களை சில கிராமங்களில் அவர்கிட்ட கேட்டு அவர் நட்சத்திரம் என்ன என்ன ஏது அவருடைய உணர்வுகள் என்னங்கிறது எல்லாம் அடுத்த வயசுல தெரிந்து கொண்டு இந்த மாதிரி தப்பு செய்வார். லாட்ஜிகள் உட்காந்து செய்யறாங்க பாருங்க, இவங்களெல்லாம் இந்த மாதிரி நிலைகள் ஏராளமாக உண்டு. ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்லுவாங்க. ஆலயம் கோயில்களுக்கு போகிற பக்கத்தில் இந்த சில இதுகளெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க. இந்த பக்தி நிலைகள் போனோம்னா ஆண்டவன் எனக்கு சொல்றாரு என்று சொல்ல போகும்போது இந்த நிலையெல்லாம் செய்வாங்க. இதே மாதிரி பழனியில் ஒருவர் இருந்தார். அவர் மெய்ச்சி போய் சொன்ன சொல்லியிருந்தார். சில இதுகள்லாம் ஜோசியங்களை சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அவங்களுக்கு வர்றது என்ன சிரிந்தது, இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு எல்லாம் சொல்லுவார். உங்க வீட்டில் இது மாதிரி இந்த சக்கரத்தை வச்சு இது பண்ணா உங்களுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி காசுகள் வாங்குவார். ஆனால் இவருடைய தெரிஞ்சிட்டு அவங்க போயிட்டு வர்றாங்கல்ல கோயிலில், இந்த கோயிலுக்கு போறாங்க இவன் எப்படிதான் நடக்குதுன்னு இங்கே வந்து கேட்பார். அதுக்கு தகுந்த மாதிரி செய்து சில வேலைகளை செய்வார். அப்ப நான் சித்தா இருக்கும் போது நான் அப்ப சொன்னேன், நீ அற்ப காசுக்கு நீ இதை செய்த வினைகளை நீ எப்படி அந்த நிலையில் நீ தெரிஞ்சுட போற பாரு, அதெல்லாம் என்னால எதை வேணும்னு செய்ய முடியும். கடைசியில என்ன செய்திருக்காருன்னா, இவர் இன்னொரு விதிகளை செய்து ஒருவனை இறப்பதற்காக இவனிடம் சக்தியை வாங்கி வச்சு அதே வையாபுரி குளத்துல வச்சு செல்லணும். அவன் அங்கேயே செத்து மடிந்தான். சொன்ன விதைச்ச நீ உன்னுடைய விதை சிறிது காலம் செல்லும், இது ஒன்னிலே வீழ்க்கும், ஆனால் நீ முழுமைய கற்றுக்கொள்ளல, இதை குறித்து இன்னொருடைய நீ வாடகைக்கு வாங்கி அந்த வேலை செய்த அப்படின்னு. இதே மாதிரி பழனி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோம்னா அவர் ரெண்டு சம்சாரம், சார் இங்க வாங்க அப்படின்னு. நீங்க உங்க பாக்கெட்ல வச்சிருந்த காசெல்லாம் காணாம போட்டீங்க, அதனால நீ பாருங்க அப்படின்னு. பார்த்த உடனே உங்க காசு உங்க பாக்கெட்ல என்னென்ன நம்பர் உள்ள காசு இருக்கு பாருங்க அப்படின்னா, காணாம போட்டு வெள்ளிட்டு உங்களில் என்னென்ன நம்பர் உள்ள காசு இருக்குமாங்க பார்த்தோன்னா அதை எடுத்து சொன்ன உடனே உடனே நம்பிக்கை உண்டு. அப்புறம் போனது வந்ததெல்லாம் சொல்வார். எல்லாத்தையும் நடந்தது, சண்டை போட்டது, போனது, எதெல்லாம் இவன் வாழ்க்கை நடந்தது சொல்லணும். அது மாதிரி முருகன் உங்களுக்கு அருள் கொடுத்துருக்குறாருங்க, சரி மலை போயிட்டு வாங்க, நல்லா தான் போயிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ அதுக்குள்ள இந்த கவிச்சு பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எதிரி இருக்கிறாங்க அதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு எதிர்ப்பு 500 ரூபா கொடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு நல்லதானது கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நான் சத்து தரேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வர்றவங்கெல்லாம் இப்படி தட்டி வைப்பாங்க. இந்த மாதிரி ஜோசியங்கள்லாம் நிறைய உண்டு. ஏனென்றால் இதே போல கருவித்தைகளை வைத்து அந்த உணர்வின் தன்மை பாய்ச்சி இப்படி செய்வோம். இப்படி சமுதாயத்தின் மத்தியில் எத்தனை பேர் கோயில்கள் பக்கம் போயாச்சுன்னா இந்த ஜோசியம் ஜாதகம் மந்திரம் தந்திரம் ஏதல் பள்ளி சங்கம், ஏன்னா இந்த பக்தர் வர்றாங்க இல்லையா, இதை வச்சு ஏமாற்றி இதுதான் கடவுள் என்ற நிலைகளை முருகனை சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து முருகா வாடா அப்படிங்கிறான், தீபத்தை பொறுத்துறாங்கிறேன், டக்குன்னு அந்த கற்பூரம் எரியுது, அத உனக்கு காசு கொடுத்துருக்கிறாரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஏதோ ரெண்டு சொல்லிட்டு காசு வாங்க. இப்படி இதுகள்லாம் நாம இந்து ஆலயங்கள்ல நல்ல பண்புள்ள ஆலயங்கள்ல என்ன செய்யறாங்க, அவன் பேரை சொல்லி ஏமாற்றும் போது அந்த பக்தி கொண்ட மக்களும் அதில் ஏமாற்றம் அடைந்து உண்மையின் உணர்வை அறிய முடியாதபடி இந்த உடலின் ஆசைக்கு இதுல சிக்கப்பட்டு நமது பண்புகளை இழந்த நிலைகள் இருக்கிறார். பெரும்பகுதி பாருங்க, திருவண்ணாமலை ஆனாலும் சரி, பழனி ஆனாலும் சரி, திருப்பதி ஆனாலும் சரி, இப்படி பல பேர் அங்கிருந்து இந்த வேலைகளை செய்கின்றனர். ஆகவே இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் நாடி சாஸ்திரம் என்ற நிலைகள் எடுத்துக்கொண்டால் இதுக்கு என்ன, இதே மாதிரி அரசர்கள் செய்த இந்த நாடி எச்சினி நாடியும் உண்டு, அதாவது அரசர்கள் தனக்குள் அதை அனுபவித்த நாடி சாஸ்திரம் உண்டு. அவன் எதன் வழியில் அவன் செய்தானோ அதே போல சில நாடி, விஸ்வாமித்திர நாடி, அந்த நாடி, கௌசிக நாடி, என்று அந்த வைத்த சில நிலைகளை வைத்து நாடிகளை பார்த்து நடந்தவர்களை சொல்லும், நடக்க போறவையை சொல்லாது. இதை போன்ற நிலைகளை வைத்து சில தவறான நிலைகளை செயல்படுத்தப்பட்டு தவறின் பாதைகளை அழைத்து செல்லும். எல்லா மதத்திலும் சரி, இதையத்தான். ஆனால் இதை போல நம்முடைய நிலைகளை இப்படி உண்மையின் இயக்கத்தை பெறுவதற்கு மாறாக உடலின் இச்சையின் நிலைகள் கொண்டுதான் பல நடக்கின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபடுதல் வேண்டும். உண்மையின் உணவின் தன்மையை நாம் உணர்ந்து அந்த ஆலயத்தின் பண்புகளை நாம் தெளிவாக தெரிந்து அந்த ஆலயத்தை நாம் மதித்து நடத்தல் வேண்டும். நமக்கு எந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும் என்று அங்கே சிலையை வைத்தார்களோ அந்த குணத்தை நாம் பெறுவதற்குண்டான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே இதன் வழிப்படி நாம் அந்த முயற்சிகளை நாம் செயல்படுத்தி அந்த உண்மையின் நமது பக்தி இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும், அந்த தெய்வ நிலைகளை பெற வேண்டும், இங்கு வருவோர் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் இருத்தல் வேண்டும். ஆகவே நாம் செய்யும் இவையெல்லாம் நாம் சாங்கி சாஸ்திரங்களாக சிக்கொண்டு இதை போன்ற நிலைகளிலிருந்து தான் எல்லா நிலைகளிலும் எல்லா மதங்களிலும் உடலிருந்து பிரிக்கப்பட்ட அந்த ஆன்மாக்களை தான் சில மந்திர ஜாலங்களை செய்து இதுதான் ஆண்டவன் செயல் என்ற நிலைகள் வருகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபட்டு நாம் அந்த அருண் ஞானத்தை நாம் பெறக்கூடிய தகுதிகளை பெறுதல் வேண்டும். ஏனென்றால் ஞானிகள் காட்டிய அருள்வழிப்படி நாம் மூதாதிபதி ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்தால் இந்த உடல்ல நெஞ்சால் இந்த உடல் நலிந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாவை இன்னொரு பெருவி இல்லாதபடி அங்கேதான் கிடைத்தால் அந்த உயிர் அந்த துருவ நட்சத்திரத்தின் உயிர்ப்போட்டத்தில் வாழத் தொடங்கும்.